ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல துவைத விவேகம் அப்படிங்கிற நான்காவது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல கடந்த ஸ்லோகத்துல 63 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். மொத்தம் வந்து 67 ஸ்லோகம். இன்றைக்கு ஒரு 4 ஸ்லோகங்களை பாக்கி இருக்கிறத பார்த்துட்டு வகுப்பை நிறைவு செய்யலாம். இப்ப இந்த துவைத விவேகத்துக்கு அடுத்தது வர்றது வந்து மகா வாக்கிய விவேகம். அது ஒரு பெரிய டாபிக். இப்ப நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா, இன்றைக்கு இந்த துவைத விவேகம் முடிச்சுட்டு ஒரு 4 நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட். ஏன்னா இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஆனா நிறைய பேர் இதை கேட்காம இருக்கிறாங்க. நாம பாட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து என்ன இருந்தாலும் இதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுனால தினமும் நம்ம இதை எடுத்து கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து வேறு வேறு வேலைகளில் பிரவருத்தியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பாடங்களை வந்து கண்டினியூவாக கேட்க முடியாமையே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் ஒரு சிலர் வந்து 40வது 50வது அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ 78 கிளாஸ் பக்கம் போயிட்டோம். ஆனால் பட் அவங்க என்னென்னா இன்னுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. துவைத விவேகமும் நிறைய பேர் இன்னும் பாக்கி வச்சுருக்காங்க. அதனால நம்ம ஒரு 4 நாள் இன்னைக்கு இருந்து டைம் கொடுத்துடலாம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாள் லீவு கொடுத்துட்டோம்னா மண்டே அன்னைக்கு நம்ம மகா வாக்கிய விவேகம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் வந்து பழசையை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. மற்றவர்களெல்லாம் படிக்காதவங்க மீண்டும் அதை படித்து வர்த்தோம். ஏன்னா நம்ம ரொம்ப வேகமாக போனோம்னாலும் அவங்க தொடர முடியாது. நாம் போயிட்டே இருக்கலாம், நமக்கு வேறு வேலை இல்லை தான் வேலை. ஆனால் மற்றவர்கள் வேறு வேலையில் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறேன் வகுப்பு. வேற ஒன்றும் காரணம் இல்லை. எனக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது. இது தவிர எனக்கு வேற வேலை கிடையாது. நான் மேக்ஸிமம் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். இன்னொரு 4 நாள் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கு 64வது ஸ்லோகம் தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வகுப்புல 63ல் என்ன சொன்னார்னா, ஒரு ஓமானம் கூட சொன்னார். ஏணி வந்து ஒருவனை மாடிப்படிக்கு கொண்டு செல்லும். அவன் மாடிப்படிக்கு போன பிறகு அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டே நிற்க வேண்டியதில்லை. அந்த ஏணியை விட்டுட்டு அவன் மாடின வேலை இருக்கு, அதை பார்க்கலாம். அது மாதிரி இங்கே சாஸ்திரம் நம்மை உண்மையான அந்த அத்தியாத்ம ஞானத்துக்கு கொண்டு செல்லும். நாம் தான் அந்த அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிற அந்த தூய உணர்வு நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலைக்கு நம்ம போன பிறகு நம்ம வாசனைகள் எல்லாம் விட்டுட்டு மௌனத்தில் நிற்கிறது தான் இங்கே சிறப்பு. ஆனால் நம்ம மொட்டமாடி ஏறிக்கிட்டு ஏணியை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஏணி விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஏணியை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மாடி மேலே போனவருடைய பர்பஸ் சால்வ் ஆகாது. இல்லை, ஏணியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம எதுக்கு மேலே போனோம்? அங்கே ஏதாவது வடகம் காய போடலாம், ஏதாவது துணி காய போடலாம். இதுக்காக நம்ம ஏணி மேலே ஏறி மேலே போனோம். அப்போ அந்த வேலையை செய்கிறத விட்டுட்டு நம்ம ஏணியே பிடிச்சிக்கிட்டு நின்னா எப்படி ஒரு முட்டாள்தனமாக இருக்குமோ அது மாதிரி இங்கே வந்து சாஸ்திரம் நம்மை அந்த மிக உயரிய அறிவு பரிமாணத்தில் கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு. அந்த ஏணிப்படியில் ஏறி மாடி மேலே போன மாதிரி நம்ம மிக உயரிய ஒரு பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த நுழைஞ்ச பரிமாணத்தை விட்டுட்டு மீண்டும் திரும்பி பார்த்துக்கிட்டு கீழே இருக்கிற விவகாரத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் செய்கிறாங்க. அது காரணம் என்ன? அஜ்ஞானம்தான் சொல்றது சாஸ்திரம். அப்போ அதை நம்ம இங்கே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால கடந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான நிறைவை நமக்கு தந்தது. அது எப்படிப்பட்ட நிறைவு அப்படின்னா, இந்த உலகம் வந்து மித்யா என்று தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு மனதிலே இருக்கின்ற பற்றுகள், ஆசைகள் எல்லாம் நீங்கினால் நம்மிடத்திலே இயல்பான நிர்வாண ஆனந்தம் வெளிப்படும் என்று சொன்னது. நிர்வாண ஆனந்தம்னா அங்கே எதுவும் மீதும் பற்றில்லை, தன்னுடைய சுயத்தில் ஆனந்தமாக இருக்கிறது தான் இங்கே நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அப்படி போகிறதுக்கு சாஸ்திரம் தேவைப்படுது. சாஸ்திரம் அவசியம், சாஸ்திர விசாரம் அவசியம். அந்த நிலையை நம்ம கரெக்டா பிடிச்சி மேல வந்துட்டோம்னா அப்புறம் அந்த சாஸ்திரத்தையும் சாஸ்திர விசாரத்தையும் விட்டு விடலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே விட்டுடக்கூடாது, அல்லது ஏறின பிறகு அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இங்க வந்து வாசனைகள் இல்லாத மௌனம்தான் மிக உயர்ந்த நிலை என்று பார்க்கிறது சாஸ்திரம். அதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் நேற்று சொன்னேன், மௌனம் வியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம். அப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உயரிய தத்துவத்தை உபதேசிக்கிற ஒரு சனாதன தர்மத்துல வித்யாரண்யர் போன்ற மகான் ஞானிகள் நமக்கு வந்து அதை எளிமையா எடுத்து காலத்துக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு காலங்களையும் ஆச்சாரியர்கள் மாறி மாறி வந்து மக்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி டீச் பண்றாங்க. இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நாமளும் ஆன்லைன்ல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறத நீங்க பாருங்க. இப்போ நம்ம அடுத்தது 64வது ஸ்லோகத்துல போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். விட்சிப்பியதே கதாச்சித் தி கர்மணா போகதாகினா புனக சமாஹிதாசா ஷாத்து ததைவாபியாச பாடவாத் அப்படிங்குது. புனகா புனகனா மீண்டும். அப்ப இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விசித்தியத்தைனா மனசு வந்து கலங்குது கதாச்சித்து சில நேரங்களிலே. அப்போ அந்த இடத்துல புத்தி வந்து விழிச்சுக்கிட்டா நமக்கு வந்து அந்த மனம் ஏன் கலங்குது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு அந்த தேவையில்லாத விசை சுகங்களில் நம்ம சிக்காம தவிர்த்து கொள்ள முடியும். ஆனாலும் கர்மனா போகதாயினா அனுபவத்தை தருகின்ற பிராரப்த கர்மத்தினால மனமானது மீண்டும் மீண்டும் விவகாரத்துக்குள்ளே போய் சிக்கத்தான் பார்க்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனசுக்கு வந்து இந்த ஒருமுகத்தன்மையை உண்டாக்கி அதுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை காட்டி கொடுத்து அந்த நிலையில நம்ம நிற்க பழகணும், நிதித்தியாசனமாக இருக்க வேண்டும். அது வந்து அபியாச பாடவாத் அப்படிங்கிறார். பழக்கத்தின் திறமையால் தான் அது நடைபெறும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது சில சமயம் வந்து பிராரப்த கர்மத்தால மனம் சிதறலாம், ஆனாலும் நம்முடைய சாதனை இந்த சாஸ்திரங்களை கேட்பதினாலும் சரியான முறையிலே நம்ம சவிகல்ப சமாதி நிலையிலே தியானங்களை பயில்வதினாலும் மனசு வந்து அமைதியாகி விடும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு விதமான ஆறுதலை நமக்கு தருது. என்ன மாதிரி ஆறுதல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல மனதனுடைய அமைதி மௌனம் வாசனை சயம் என்ற உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்ற போன்றதெல்லாம் கூறப்பட்டது. ஆனா சாதகனுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், அவன் கேள்வி கேட்கலாம். எப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து சில நேரங்கள் அமைதி வருதுங்க, ஆனாலும் சில நேரங்களில் மனசு மீண்டும் வெளி விவகாரத்தில் சிதறுதுங்க. அப்போ இது மாதிரி இரண்டு நிலைகள், அதாவது நல்ல நிலைக்கும் போகிறேன் அமைதியாகவும் இருக்க முடியுது, சில நேரங்களில் வெளி விவகாரத்துலேயும் மாட்டுறேன். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நான் இன்னும் பூரணத்துவம் அடையலையா, தோல்வி அடைகின்றேனா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்லோகம் பதில் கொடுக்குது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது ஒரு இயல்பானது தான். மனசு வந்து அப்படி தான் வந்து வாசனைகள்னால பல விஷயங்கள்ல நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். ஆனாலும் அப்படி இழுத்துக்கிட்டு போனாலும் நம்ம புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவு தானே புத்திசாலித்தனம். அதாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்ம கிட்ட வந்திருக்கணும். ஏன்னா அதுதானே இந்த சனாதன தர்மத்துல விவேகம் தானே முதல்ல வேணும்னு சொல்லுது சாஸ்திரம். விவேக வைராக்கியம் தேவைப்படுதுன்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லிடும். அப்போ நம்ம அந்த நிலையை பிடிச்சிட்டு இங்க நித்தியமான வஸ்து இருக்கிறத பிடிச்சிக்கணும், அனித்தியமான வஸ்துக்களை ஆர்வம் காட்டக்கூடாது. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கணும். அப்போ அந்த நிலையில இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, கர்மனா போகதாயினா அப்படின்னா, போகதாயி கர்மானா பிராரப்த கர்மா. அப்போ இந்த பிராரப்த கர்மா என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில ஏற்கனவே அனுபவித்து நம்ம தீர்க்க வேண்டிய பழைய கடன்கள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து உற்பிறவி ஆசைகளை தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம், அதை அனுபவிக்கத்தான் இந்த பிறவி. அப்போ அந்த நிலையில அதை தவிர்க்க முடியாது இல்லை. அப்போ நமக்கு பிராரப்த கர்மாவினுடைய பழைய பலன்களாக என்ன வரலாம், சில தகாத உறவுகள் வரலாம், அப்புறம் உடல் நோய்கள் வரலாம், சில பொருளாதார இழப்புகள் வரலாம், அவமானங்கள் கூட தோன்றலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல சம்ஸ்காரங்கள் வாசனைகள்னால உண்டாக்கி வைத்து கொண்டிருக்கிற சில விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் பிராரப்தத்தில் இருக்குது. அப்போ பிராரப்தத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வரலாம். அதன் காரணமாக மனம் வந்து சிதறலாம். ஏன்னா நம்ம நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் என்னடா இது வந்து ஒரு நோய் வந்து என்னை எப்படி ஆட்டி படைக்குது அப்படின்னு மன வருத்தம் அடைகிறவங்க இருப்பாங்க. அப்புறம் நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், என்னுடைய உறவுகளில் இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு மனவேதனைப்படுறவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆத்ம ஞானத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, வந்து பாதைகளில் பயணம் பண்ணுவாங்க. சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தோஷமான மனநிலையில் அவங்க பயணம் பண்ணும்போது இடையூறுகள் வரும். ஆனால் அந்த இடையூறுகள் வருவதை போய் சாஸ்திரத்தோடு ஒப்பீடு செய்யக்கூடாது. இப்போ நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் நான் நடைமுறையில் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தப்ப கூட எனக்கு இவ்வளோ சிரமம் இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள நான் வந்து சாஸ்திரங்களை கேட்டு ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு அதிகமான பிரச்சனைகள் வருது, குடும்ப பிரச்சனை வருது, பொருளாதார பிரச்சனை வருது, நிறைய இழப்புகள் உண்டாகுது, அவமானம் வருது. அப்ப இதெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதுனால வருதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்க கூடாது. அதாவது இது கேட்கறதுனால அப்படி ஆயிடுச்சான்னா, இதை கேட்கலன்னா இன்னும் மோசமா கூட ஆயிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்ல சாஸ்திரம் கேட்காதவனும் கஷ்டப்படுறான், சாஸ்திரம் கேட்கிறவனும் கஷ்டப்படுறான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப அதனால சாஸ்திரம் கேட்ட உடனே அவனுக்கு கஷ்டமே இல்லையான்னா, அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். ஏன்னா பிராரப்தம் இருக்குல்ல, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தின்படி நோய்கள் வரலாம், உறவுகள்ல சிக்கல்கள் வரலாம், பொருளாதார இழப்பு வரலாம், அவமானங்கள் வரலாம். இதெல்லாம் அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவம். ஆனா அந்த வினை நம்ம எப்படி செஞ்சோம்னு யாருக்கு தெரியும்? முற்பிறவியில செஞ்ச வினையா, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம சிறிய வயசுல செஞ்ச வினைகளா? எப்படி தாக்குது, எது வந்து நம்மளை தூண்டி பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதன் காரணமாக மனம் சிதறலாம்ங்கிற பாயிண்ட் இங்க எடுத்துக்கணும். பாயிண்ட் என்னன்னா, ஏதோ பிராரப்த கர்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்க கூடாது. இங்க வந்து மனசு சிதறுவதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் வருகின்ற சங்கடங்கள், கஷ்டங்கள். அப்ப அதன் மூலமா மனசு வந்து அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள தொடர முடியாம வெளி விவகாரத்துக்குள்ள மீண்டும் ஈர்க்கப்படலாம், அல்லது இந்த சாஸ்திரம் வேண்டாம், இதை கத்துக்க போய் தான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள், இதை விட்டுடலாம் அப்படின்னு மனசு ஒரு மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு அஞ்ஞானத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை போய் நம்ம மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. நம்முடைய பிராரப்தத்துல இதெல்லாம் நடக்குது, ஆனா நாம அதை வந்து புத்திசாலித்தனத்தினால கடந்து போகணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நம்ம கடந்து போக கத்துக்கணும் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவும் கடந்து போகுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் வரும்போது ஒரு அரசன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு வந்து திடீர்னு அவனுக்கு எதிர் நாட்டு அரசன் வந்து போர் தொடுத்து அந்த ராஜாவை நாட்டை விட்டு துரத்திடுறான். அந்த ராஜ்யத்தை அவன் கைப்பற்றிக்கிறான், நாடு கடத்துறான் அந்த மன்னனை. நீ இனிமேல் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது, இது என்னுடைய நாடு, நீ வெளியே போன்னு சொல்லி அவனை நாடு கடத்தி விட்டுறான். அப்போ அவன் நாடு கடத்தப்பட்ட ராஜா வந்து காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப மனவேதனையோடு போறான். நம்ம எப்படி ஆண்டுகிட்டு இருந்தோம், நம்ம ராஜ்யத்தை புடுங்கிட்டானே அப்படின்ட்டு வேதனையோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிஷி வராரு அந்த பக்கமா. என்னப்பா மனவேதனையோடு இருக்கிற, உன்னுடைய நிலை எனக்கு புரியுது, இந்தா இந்த ஒரு தாயத்தை வச்சுக்கோ, இதுக்குள்ள ஒரு ரகசியமான சீட் இருக்கு, உனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ இந்த தாயத்தை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற சீட்டை எடுத்து படிச்சுப்பாரு, உனக்கு விவரம் புரியும்னு சொல்லிடுவார். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த தாயத்தை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டு அவன் எப்பயும் போல போகிறான். அப்புறம் அங்கே போன உடனே காட்டுவாசிகளுடைய தலைவன் இந்த ராஜாவை பார்க்குறான். என்னங்க ஐயா, நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு இந்த மாதிரி ராஜ்யம் வந்து பறி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த காட்டுவாசிகளுடைய தலைவன் வந்து அந்த ராஜாவுக்கு ஆதரவு கொடுக்குறான். நீங்கள் இந்த நாட்டுக்கே ராஜா, உங்களுக்கு இந்த நிலையா, சரி வாங்க நீங்கள் நம்ம கூட காட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லி காட்டில் தங்க வைக்கிறான். அந்த ராஜாவும் அந்த காட்டுக்குள்ளே இருந்து அங்கே எப்படி நம்ம நாட்டை மீண்டு எடுக்கலாம் அப்படின்னு சில சிந்தனைகள் செஞ்சு அப்புறம் அந்த காட்டுவாசி ராஜாவோடு சேர்ந்து அந்த நாட்டை மீட்பதற்காக சில திட்டமிடுறான். அதுக்கான போர் வீரர்களை தயார் பண்ணுறான், காட்டுவாசிகளை வச்சு தயார் பண்ணிக்கிறான். அப்புறம் திடீர்னு அந்த நாட்டுக்குள்ளேயே போர் தொடுத்து போய் தன்னுடைய ராஜ்யத்தை மீண்டு எடுத்தான். மீண்டு எடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமானனு, அப்பாடா நான் விட்ட ராஜ்யத்தை மீண்டும் பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல சந்தோஷத்துல இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு திடீர்னு தோணுது, நாம வந்து ரொம்ப சோகமா இந்த ராஜ்யத்தை இழந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிஷி வந்தாரே, ஒரு தாயத்தை கொடுத்தாரே, உனக்கு கஷ்டம் வரும்போது இந்த தாயத்தை ஓபன் பண்ணி பாருன்னு சொன்னாரே, ஆனா எனக்கு இப்ப கஷ்டத்தை விட நல்லது வந்துருச்சு, சரி எதுக்கு நம்ம இதை என்னதான் நடக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு அந்த தாயத்துக்குள்ள ஒரு சீட்டு. அந்த சீட்டுனா ஒரு செம்பு தகட்டுல எழுதி உள்ள சொல்லிவிடுவாங்க, அந்த காலத்துல மந்திரங்களெல்லாம் எழுதி தகட்டுல சொல்லுறாங்களே, அது மாதிரி இங்க சில கட்டளைகளையும் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ ஒரு காலத்துல நான் பெரிய ராஜாவா வாழ்ந்தேன், அதை கடந்து நான் ஓட்டையாண்டியா ரோட்ல துரத்தப்பட்டேன், அப்போ நம்ம காட்டுவாசி ராஜாவோட ஆதரவுல மீண்டும் ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன், ஆனாலும் இதுவும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்ப அவனுக்கு புரியுது. அப்ப புரியுதோ இல்லையோ இப்ப புரிஞ்சிருச்சு. அப்போ எதுவும் சாஸ்வதம் இல்லை, இந்த நிலை வந்து இப்படியே இருக்குமா? நான் துக்கம் வந்தாலும் அப்படியே இருக்காது, அதுவும் கடந்து போகும், சுகம் வந்தாலும் அப்படியே இருக்காது, அதுவும் கடந்து போகும். அப்ப இந்த இரண்டு நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த கதை சொன்னேன். இந்த இடத்துல ஏன் அதை சொன்னேன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது அப்படின்னா அந்த கஷ்டம் அப்படியே நிரந்தரமும் மனசு முடிவெடுத்துடக்கூடாது, இதுவும் கடந்து போகும். அதே மாதிரி நமக்கு இப்போ வாழ்க்கையில் பயங்கரமான சுகம் இருக்குது, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுற அளவுக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குனாலும் அது அப்படியே நிரந்தரமாக இருக்குமான்னா இருக்காது, அதுவும் கடந்து போகும். அப்போ இது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் மனச்சிதறலுக்கு இடம் இல்லைங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஞானிக்கு கூட மனம் சிதறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஞானிக்கும் மனம் சிதறும். ஆனால் என்ன வேறுபாடுன்னு கேட்டால், அஞ்ஞானி வந்து மனச்சிதறலில் மாட்டும்போது அந்த கவலைகளில் மூழ்கி போய் தன்னைத்தானே அழிச்சிக்குவான். ஆனால் ஞானி வந்து தன்னுடைய தவத்தினால ஞான நிஷ்டையினால அந்த கஷ்டத்தை இதுவும் கடந்து போகும் என்று புரிந்து கொண்டு அதை அனுபவித்து தீர்த்து விட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவான். ஏன்னா அவனுக்கு அந்த பிராரப்தத்தில் இருக்குது இந்த கஷ்டம், அதை ஏற்று தான் ஆகணும். அதை நம்ம ஏன் ஒதுக்கணும், வேண்டியதில்லை, நம்முடைய பிராரப்தத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அனுபவித்து தீர்த்து விடலாம் அப்படின்ட்டு அவன் அதை அனுபவித்து தீர்த்துருவான். அப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து பிராரப்தத்தினால வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணுவான். அஞ்ஞானி அப்படி பண்ண மாட்டான். ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு பதறுவான், குடிப்பான், பயங்கரமான துயரத்தை அடைவான், அப்புறம் அவன் தவறான முடிவு கூட எடுப்பான். அது வந்து அஞ்ஞானியினுடைய நிலைப்பாடு. அதனால இந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் மனச்சிதறல் வர்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஞானியினாலும் அவரு உடம்புல தான் இருக்காரு, அவருக்கும் பிராரப்தம் இருக்குல்ல. பிராரப்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கும், ஏன்னா அந்த உடம்பு எடுத்து அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறோம், அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஆனா ஞானிக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் வந்துட்டதுனால பிராரப்தத்தை பாதிப்பு இல்லாம டீல் பண்ண முடியும். அதனால் அவர் மூன்று கர்மங்களையும் கடந்து போகிறார் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து அபியாச பாடவம் அப்படின்னா பழக்கத்தின் வலிமையாலே, அதாவது நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பழக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த பரிமாணத்துக்குள்ள நம்ம எளிதாக நுழைய முடியும். மீண்டும் மீண்டும் அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். பழக்கத்தின் வலிமை எப்படிப்பட்ட பழக்கம், தினசரி தியானம், தினசரி ஆத்ம விசாரம், தினசரி இது மாதிரி சச்சங்கம், இதில் கலந்துக்கணும். இதில் கலந்துக்கிட்டு சதா ஆத்ம விசாரம், சச்சங்கம், சாட்சி பாவம், ஓம் தியானம், அப்புறம் நம்முடைய தியான முறைகள், பல தியானங்கள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம பழகி வந்தால் மனம் சிதறாமல் அது தானாகவே ஒருமுகப்பட்டு ஒரு மையத்தை நோக்கி திரும்பும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. இப்போ ஒரு ஓமானம் இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல இசை கற்றுக்கொண்ட ஒரு இசை கலைஞன் இருக்கிறான். அப்படி நல்ல இசை திறமை உள்ள அந்த இசைக்கலைஞன் வந்து கச்சேரியில் இசை வாசிக்கும் போது அவனுடைய ஸ்வரம் கொஞ்சம் தப்பிட்டாலும் அவன் உடனே அதை சரிப்படுத்திக்குவான். அவன் அந்த ஸ்வரம் தப்புறதுல ஏற்படக்கூடிய மிஸ்டேக்கை இன்னொரு இசைக்கலைஞன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இது தெரிஞ்சிடும். ஆனாலும் திருப்பி அதை சரி பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பயிற்சி, தொடர்ந்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த ஸ்வரம் தவறாமல் இசையை வாசிக்கிற திறன் பிச்சிருக்கா, அவன் வாசிப்புல ஏற்படுத்தக்கூடிய திறமையில் மாற்றம் வந்தாலும் இன்னொரு இசைக்கலைஞன் கண்டுபிடிச்சிருவான். அதெல்லாம் எதனால, தொடர் பயிற்சியினால. அது மாதிரி சொல்றாருங்க, மனசு வந்து விவகாரத்துக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாகலாம், சிதறலாம். அது வந்து அஜ்ஞானியினிடத்துல அந்த மனம் சிதறி போறதற்கான வழி தெரியாம அவன் துயரத்தை பெரிதாக்கி கொள்ளலாம். ஆனால் ஞானியாகிய நமக்கு, நம்மை போன்றவர்களுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வராது. வந்தாலும் அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்கிற பகுத்தறிவை வச்சு சரியாக அதை மூவ் பண்ணுவோம். தேவையில்லாத விசய சுகங்களில் போய் சிக்க மாட்டோம். ரெண்டாவது, இது பிராரப்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிற நம்முடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு கடந்து போகிறதுக்கும் நம்ம முயற்சி எடுப்போம். அப்படித்தான் நம்ம இங்கே இந்த பாடத்திட்டங்களில் பயணம் பண்ணணும். அப்போ இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஓமானம் இப்போ நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு ஓமானமும் இருக்குது. ஒரு திசை காட்டும் கருவி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு காம்பஸ் இருக்குன்னா அது எப்போவுமே அந்த காம்பஸருடைய முள் வந்து நீடில் வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கும், வடக்கு நோக்கி திரும்பிக்கும். ஏன்னா அது மேக்னெட், அப்படி தான் அந்த ஈர்ப்பு விசை எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி அப்படியே வடக்கு திசை நோக்கி நோக்கி அந்த காந்தமானது திரும்பி நிற்கும். அப்போ அந்த முள்ளானது சதா வடக்கு நோக்கி திரும்பிக்கும், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வடக்கு நோக்கி திரும்பும். அப்போ அதனால் நமக்கு திசை காட்டும் கருவியினுடைய பயன் என்னன்னா, எந்த பக்கம் வடக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக காம்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த திசை காட்டும் கருவியை உபயோகப்படுத்தலாம். அதுதான் அந்த காம்பஸ், அந்த திசை காட்டும் கருவியினுடைய இயல்பு. அது மாதிரி இங்கு சாதகனின் மனம் அப்பியாசத்தினாலே, தொடர்ந்து அப்பியாசத்தினாலே மீண்டும் அந்த ஆத்மாவை நோக்கி திரும்பும், உடனடியாக தன்னுடைய சுயத்தை நோக்கி திரும்பிவிடும், வெளி விவகாரத்தில் மாட்டாது. அப்போ அந்த திசை காட்டும் கருவியை போல இவனுடைய மனம் வந்து சதா அந்த தன்னிருப்பை உணர்ந்தவாறு இருக்கும், அதிலிருந்து வெளிவந்தாலும் திருப்பி அதுக்குள்ளே போயிடும். அப்படிதான் இங்கே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த அப்பியாசத்தால் மீண்டும் ஆத்மாவை நோக்கி மனம் திரும்பிவிடும் என்று சொல்றார். இதை பகவான் ஆதிசங்கரன் சொல்றார். பகவான் ஆதிசங்கரர் வந்து பிராரப்தத்தை பொறுத்த வரைக்கும் அது உடலை வேணா தொடலாம், ஆனால் ஞானியினுடைய மனதை வந்து அது கலக்கமடைய வைக்க முடியாது. ஏன்னா ஞானியினுடைய மனம் வந்து ஞானத்தினால தெளிந்துருச்சு. அதனால அவருக்கு வந்து தெளிந்த அந்த மனநிலையில அவரு அந்த பிராரப்த கர்மாவை ஏற்றுக்கொள்வார், அதை அனுபவித்து தீர்த்து விடுவார். அதுதான் அந்த ஞானியினிடத்துல இருக்கிற சிறப்பு. அஜ்ஞானியினிடத்துல அப்படி ஒரு இது இருக்காது, புரியாதுதான் அவன் அதை பெருசு பண்ணிக்குவான். அப்ப ஞானியின் இடத்துல எப்படி அது அந்த விஷயம் வந்து கலக்கத்தை உண்டு பண்ணாம கடந்து போக முடியுதுன்னா, அவனுடைய வலிமையான நிஷ்டை தான் காரணம். அவன் எப்போ நான் அந்த இருப்பில் இருக்கிறேன், சதா அந்த தூய இருப்பு ஆத்மா பிரம்மம் என்று தன்னுடைய இருப்பை எப்பொழுதும் உணர்ந்தவாறே இருக்கின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்மை போன்ற சாதகர்களுக்கு உருவாக்குகிறது. அது என்ன மாதிரி நம்பிக்கையை உருவாக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம மனம் சில இடத்துல சோர்வடைகிறது, தோண்டு போகிறது, சில விவகாரங்களில் சிக்கிக்கொள்கிறது இல்லையா. அப்போ அந்த மாதிரி நிலையெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு வரும்போது நமக்கு உடனே புரியும், ஓ பழைய வாசனை எழுந்திருக்குது, அப்போ நம்முடைய பிராரப்த கர்மா ஆக்டிவேட் ஆகி இது வேலையை செய்யுது, அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கணும். ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துது, கஷ்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா வாசனை தான் காரணம், பிராரப்தம் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடனே இந்த ஞானத்தில் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம், அதுல இந்த உடலும் மனசும் நான் அல்ல அப்படிங்கிற இந்த அத்தியாத்ம ஞான பயிற்சியில நம்ம திடமா நிக்கிறதுனால அது பாதிக்காத மாதிரி நம்ம வந்து டீல் பண்ணலாம், கடந்து போக முடியும். அப்ப அதுதான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த கதையோட இதை ஒப்பீடு செஞ்சுக்கணும். ஏன்னா எதுவும் நிரந்தரம் கிடையாது, இதுவும் கடந்து போகும். அப்ப நம்ம அதை வந்து அப்படியே சிரமமாவோ அல்லது ஒரு சுகத்தை அப்படியே சுகமாவோ எடுத்துக்க கூடாது, அது கடந்து போகலாம் என்ற புரிதல் தான் இங்கு ஞானம் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து சாதாரணமாகவே நடைமுறையில மனம் சிதறும் போது அதை வந்து கட்டுப்படுத்துறேன் அல்லது அதை வந்து அடக்கி வைக்கிறேன் அப்படி இப்படி நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அதெல்லாம் செஞ்சா மனசு இன்னும் அதிகமா வீறு கொண்டு எழும். புரியாம சில தவறான பயிற்சி முறைகளை செஞ்சு மனதை அடக்கிறேன்னு சொல்லி மென்டலா போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மனநோயாளிகளாக மாறுறவருக்கு வந்து மனதை தவறாக பயிற்சி செய்கின்றவர்கள் வந்து மனநோயாளியாகவும் மாறிடுவாங்க. ஏன்னா ஆன்மீகம்ங்கிற விஷயங்கள்ல பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனநோயாளிகளாக மாறி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, புரிதலற்ற தன்மை, தவறான பயிற்சி முறைகள், தேவையற்ற விஷய சுகங்களில் போய் மனசு சிக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா எப்படி வேணா யார் வேணா சொல்ற பயிற்சியெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த மனசை அடக்கிறதுக்கு இந்த பயிற்சி பண்ணுங்க, மனசை இல்லாமல் பண்றதுக்கு அந்த பயிற்சி பண்ணுங்க, ஏதோ புது புது யுக்திகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு ஃபீஸை போட்டு நம்ம கிட்ட சார்ஜை வாங்கிட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு அவங்க பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனா நாம முட்டாள்தனமா அந்த பயிற்சிகளை பண்ணி அப்புறம் நம்ம மூடர்களா மாறி மனசும் புத்தியெல்லாம் கெட்டு போய் அப்புறம் பாக்குறவன்லாம் பைத்தியக்காரன், ஆன்மீகம் ஆன்மீகம் போய் பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு திட்டுற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகவாதிகள்னாலே ஒரு மாதிரி மென்டல்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ அந்த அந்த மாதிரி ஆன்மீக நிலையில போய் நம்ம மாட்டக்கூடாது. ஏன்னா ஆன்மீகவாதினாலே இன்றைக்கி நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னா அது ஒரு மென்டலுங்க, அதுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் அதை அப்படி சுற்றி தெரியும், நீங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஆன்மீகவாதினாலே இந்த சமுதாயம் வந்து ஒரு மாதிரி கீழே தரக்குறைவாக இறக்கி வச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி தரக்குறைவான நபர்களோட சேர்ந்து ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதனால இங்க நம்ம பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்துட்டீங்கன்னா தெளிவா இருக்கணும், மீண்டும் மீண்டும் வேற விஷயங்களில் போய் மாட்டக்கூடாது, வெளி விவகாரங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடாது, கண்ட பயிற்சிகள் பண்ணக்கூடாது. இங்க சத்துவ குணத்துல தான் எப்பவுமே நிக்கணும். ஏதாவது முயற்சி பண்றேன் பயிற்சி பண்றேன்ட்டு திருப்பி மூச்சு பயிற்சி, மனசை அடக்கிற பயிற்சி, அது இதை பண்ணி ரஜோ குணத்தை தூண்டிக்க கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் பழைய கர்மம், இப்போது மீண்டும் அது விவகாரத்துக்கு வருவதற்காக உங்களை தூண்டுது, ஆகவே நீங்கள் அந்த தூண்டுதலை போய் சிக்கக்கூடாது, ஆகவே உங்களுடைய ஞானத்தால் அதை வெற்றி கொள்ள பாருங்கள் என்று நமக்கு அறிவுரை வழங்குவதாக இந்த ஸ்லோகத்தை பார்க்குறோம். அதனால மனம் சிதறுவது தவறு கிடையாது, அதிலிருந்து மீண்டும் திரும்புவதுதான் நாம் செய்ய வேண்டிய உண்மையான சாதனை என்று இந்த ஸ்லோகம் நமக்கு அறிவுறுத்துவதாக இந்த 64வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அடுத்தது 65. விக்ஷேபோ யஸ்ய நாஸ்தியஸ்ய பிரம்மவித்வம் ந மன்யதே பிரம்மை வாயமிதி பிராகுர் முனையக வரதர்சினக. அதாவது இங்க வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விக்ஷேபா அப்படின்னா மனச்சிதறல், மனசு வந்து பல சிக்கல்களை போய் மாட்டதில்ல. விக்ஷேபோ எஸ்ய நாஸ்தியஸ்ய, எஸ்ய நாஸ்தினா மனச்சிதறல் யாரிடம் இல்லையோ, அஸ்ய பிரம்மவித்வம் மன்யதி, அவனை பிரம்மத்தை அறிந்தவன் என்று மட்டும் கருதுவதில்லை, அவனே பிரம்மம், இவனே பிரம்மம் அப்படின்று முனிவர்கள் உண்மையை முழுமையாக கண்டவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல அழகா புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்துல பிரம்மம் அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நான் திருப்பி திருப்பி நம்ம அத்வைத வேதாந்த பாடத்துக்குள்ள வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, பிரம்மம்னா ஏதோ நமக்கு மேல ஒரு மகாசக்தி, அது வந்து அப்படியே பட்டு பீதாம்பரத்தெல்லாம் போட்டுக்கிட்டு பெருமாள் மாதிரி வரும், அப்படி இப்படின்னு கண்ட கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது. அல்லது சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி விட்டுக்கிட்டு கையில உடுக்கையும் சூடாயத்தையும் தூக்கிட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா தேர முடியாது. ஏன்னா இங்க வந்து பிரம்மம்னா தூய அறிவு, உணர்வு, பிரஜ்ஞைன்னு அர்த்தம், பிரஜானம் பிரம்மா அப்படின்ட்டு வேதம் விளக்கம் கொடுத்துருச்சு. அப்ப இங்க பரதர்சினகானா அந்த உண்மையை முழுமையாக கண்டவர்கள், அவர்கள் யார், அவர்கள் தான் ஞானிகள் முனிவர்கள். முனையக பிராகுர் முனையக பரதர்சினகா, அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், ஞானிகள், உத்தமர்கள், முனிவர்கள், அவர்கள் உண்மையை முழுமையாக கண்டவர்கள், அவர்கள்தான் பிரம்மம், பிரம்ம ஏவ அயம் பிரம்மைவாயம் இதி. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றான் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகம். பிரம்மவித் பிரம்மைவ பவதி, இது வேதம் சொல்லும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், யாருடைய மனதிலே தேவையற்ற விக்ஷேபங்கள், அதாவது விசய சுகங்களிலே சிக்காத மனச்சிதழ்கள் இல்லாமல் இருக்கிறானோ அவனே பிரம்மத்தை அறிந்தவன், அவன்தான் உண்மையில் பிரம்மமாகவே இருக்கின்றான் என்று ஞானிகள் கூறுவார்கள். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்தை ஆழ்ந்து கவனிச்சோம்னா, இப்ப ஒரு ஞானிக்கு கூட மனம் சிதறலாம் இல்லையா, மனசு வந்து ஒரு ஞான நிலையில இருக்கிறான், நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல நிலை தான், நான் தான் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இருந்தவனு கூட வாழ்க்கையில அவனுடைய பிராரப்தத்தினால சில சங்கடங்கள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம். ஆனா அப்படி வரும்போது அவனுக்கு என்ன, அந்த ஞானத்தினால அது பிராரப்தத்தினால வருதுங்கிற தெளிவு இருக்கிறதுனால அவன் அதை பத்தி அலட்டிக்க மாட்டான். மத்தவன் தான் அதை அலட்டிக்கிட்டு துடிப்பான், கதறுவான், நமக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த ஜோசியரை பார்க்கலாம், யாரை போய் சொல்யூஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு என்னமா சொல்லுவாங்கல்ல, அதாவது எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி ஏதாவது வழி கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு அலைவான். ஆனா இங்க வந்து ஞானிகள் அப்படிலாம் வேற வழி தேடி அலைய மாட்டாங்க, இன்னும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், பிராரப்தத்துல அது வந்துருச்சு நடக்கணும், அது நடந்துதானே தீரும், அதனால அதை ஏத்துக்குவோம். அவனுக்கு ஞானத்தினால என்ன புரிதல் அப்படின்னா, எது வருதோ அது ஈஸ்வர பிரசாதமா ஏத்துக்குவான், பா ஓகே இது நமக்கு பிராரப்தத்துல இருக்குது, நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். அப்ப என்னன்னா, அது ஞானியினுடைய அந்த பழுத்த ஞானம், அந்த தெளிந்த அறிவு, அந்த புத்திசாலித்தனத்தினால அவன் அதை கடந்து போகிறதுக்கு தயாராயிட்டான். ஆனா அஞ்ஞானி அப்படி இல்லை, அவன் வந்து அதை பெருசா எடுத்துக்கிட்டு பதறுவான், கதறுவான், சொல்யூஷன் தேடுவான், அப்புறம் எந்த ஜோசியக்கார போய் பார்க்கலான்னு ஒரு ஜோசியத்துக்கார போய் பார்ப்பான், அப்புறம் அந்த ஜோசியரை நம்ப மாட்டான், அடுத்த ஜோசியர்கிட்ட போயிடுவான், அப்புறம் அவர் ஒரு கோயிலுக்கு சொல்லுவார், அந்த கோயிலுக்கு போவான், அந்த கோயிலையும் நம்ப மாட்டான், அப்புறம் வேறொரு கோயிலுக்கு போயிடுவான். ஏன், அதுதான் மனச்சிதறல்னு சொல்றது. அவனே ஏற்கனவே மனச்சிதறல் இருக்கான், அப்ப அவன் இப்படிதான் அலைப்பாஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எப்பயுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, யாராலையும் சொல்யூஷன் கொடுக்கவும் முடியாது. அப்ப அந்த நிலை வந்து அஞ்ஞானிகளுடைய நிலை. ஆனா ஞானி அப்படி கிடையாது, ஞானி வந்து தெளிந்த அறிவுல அந்த புத்திசாலித்தனத்துல நிக்கிறான். ஏன்னா அவன் பிரம்ம வித்து, பிரம்ம ஏவ, பிரம்மத்துக்கு நிகழா அவன் இருக்கிறான், இப்ப பிரம்மத்தை அறிந்தவன். அப்ப நான் பிரம்மம் என்ற இந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானி திக்க மாட்டான், அவன் அதை இந்த உடலுக்கானது, இந்த மனதுக்கானது என்று புரிந்து கொண்டு அந்த உடலும் மனமும் அந்த துயரத்தை அனுபவித்து தீர்க்கட்டும் என்று விட்டு விடுவான், அதை நான் அனுபவிக்கிறேன் என்று ஒரு நாளும் அவன் எண்ண மாட்டான். ஏனென்றால் ஞானியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அந்த தூய அறிவு என்று தன்னுடைய சதா அந்த இருப்பிலே நிஷ்டையில இருந்து கொண்டிருப்பான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா அவன் தான் பிரம்ம ஏவ, அவனே பிரம்மம். அப்ப இங்க அறிந்தவன் அறியப்பட்டதுங்கிற விஷயம் வந்து ஒன்றாகி விட்டது. அப்ப ஏன் விட்சேபம் இல்லாமல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னா, மனசு சிதறும் போது இந்த உலகம் வந்து உண்மையாக தோன்றும். அப்புறம் நான் உடல் என்ற பழைய வாசனைகள் வந்துவிடும். அதனால மனசு வந்து அமைதியை இழந்து ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சுவிடும். அப்ப அதனால இந்த உலகத்தை பிடிச்சிக்கும், திருப்பி விவகாரத்துக்குள்ள போய் மூழ்கிடும், சிக்கல்களை பெருசு பண்ணிக்கும். ஆனா ஞானி வந்து அப்படி மயங்க மாட்டான். அது பிராரப்தத்துல உடம்புக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னுடைய சுய இருப்புல எப்பவும் சதா இருந்து கொண்டிருப்பான். நான் சாட்சி அப்படிங்கிற நிலையில அந்த வருகின்ற விஷயங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஆழமான உபமானம் இங்க என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடி இருக்குதுன்னா அந்த கண்ணாடியில தூசி படிஞ்சிருந்தா நம்முடைய முகம் தெளிவாக தெரியாது. அதுவே நம்ம ஒரு துணி எடுத்து அந்த தூசியெல்லாம் தொடச்சிட்டோம்னா நம்முடைய முகம் வந்து பளிச்சுன்னு தெளிவா தெரியும். அப்ப இங்க என்ன தடையா இருந்தது? அந்த தூசு தான். கண்ணாடியின் மேல் படிந்திருந்த தூசுக்குனால நம்முடைய முகம் தெளிவாக தெரியவில்லை. அந்த தூசியை நம்ம முற்றிலும் நீக்கிவிட்டால் கண்ணாடி வந்து நம்முடைய முகத்தை தெளிவாக காட்டிவிட்டது. அப்ப கண்ணாடி இருப்பதையே மறந்து முகம் மட்டுமே தெரிகின்ற அந்த நிலையை வந்து நம்ம அப்ப பார்ப்போம், இப்போ அந்த கண்ணாடியில் இருக்கிற தூச எடுத்துட்ட பிறகு. அது மாதிரி இங்கேயும் மனசிதறல் இருக்கும் வரை நான் பிரம்மத்தை அறியவே முடியாது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. சிதறல் இல்லாமல் போனால் நானே பிரம்மம் என்ற தன்னுடைய சுயத்தை உணர முடியும் என்று இங்க சுட்டி காட்டுறாரு. இதுதான் எக்ஸாம்பிள். அப்ப நாம வந்து மனச்சிதறல்ல மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா விவகாரங்கள் தான் நம்மளை இழுத்துக்குவோம். அப்போ வெளி விஷயங்கள்ல மாட்டிக்குவோம். நம்முடைய சுயத்தை நம்ம உணராம திருப்பி அந்த சுகத்துக்கங்கள்னால பாதிக்கப்பட்டுருவோம். ஆனா நம்ம வந்து இதுக்கு என்ன காரணம், ஏதோ ஒரு கண்ணாடியின் மீது ஏற்றப்பட்ட தூசி போல நம்முடைய பிராரப்தத்தினால இந்த கஷ்டம் வந்திருக்குது, இதை நம்ம தொடச்சிட்டா நம்முடைய உண்மை நிலை நமக்கு புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடந்து போக கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்பொழுதும் நம்முடைய சுயத்தில் இருக்கலாம் என்ற ஒரு அவமானத்தை இங்க பாக்குறோம். இது மாதிரி நிறைய அவமானங்கள் தான் மகான்கள் சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னொரு அவமானம் கூட பார்த்துருக்கோம். இப்ப ஒரு கடல்லிருந்து எடுக்கப்பட்ட உப்பு கட்டியை வச்சு ஒரு அழகான உப்பு சிலை செய்வாங்க. அப்ப உப்புல ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு அந்த உப்பு சிலையை கொண்டு போய் மீண்டும் கடல்ல போட்டா என்ன ஆகும்? அந்த உப்பு மீண்டும் கரைஞ்சி கடலோட கடலாக மாறிவிடும். அப்ப அது மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த பிரம்மத்திலிருந்து தான் மனசுங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டது. ஆனா வெளிப்பட்ட அந்த மனசுன்னா எப்படி அறிவிடமிருந்து வெளிப்பட்டதுதான் மனசு. ஆனா நான் மனசா இருக்கிற வரைக்கும் விவகாரங்கள் இருக்கும். ஆனா நான் அந்த அறிவுதான் நம்ம மனசை விட்டுட்டோம்னா அந்த உண்மை நிலைக்குள்ள நம்ம போயிடுவோம், நம்மளுடைய சுயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்ப நாம அறிவுங்கிற நிலையை என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அறிவுன்னு நான் இங்க சொல்றது என்னன்னா பிரம்மம், நானே அந்த சுயம் அப்படிங்கிற நிலைப்பாடு இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமே ஆகிறான் என்று சாஸ்திரம் சொல்வதை நாம் இங்கு ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? அவன் புதிதாக பிரம்மம் ஆகவில்லை, அவன் எப்போதும் அதுவாகத்தான் இருந்தான். இடையிலே மனச்சிதறலின் காரணமாக தான் பிரம்மம் என்பதை மறந்து விட்டான். அப்ப அவனுக்கு வந்து சாஸ்திரமும் சத்குருவும் சுட்டி காட்டிட்டாங்க, நீ வந்து இந்த மனசுல போய் சிக்கிக்கிட்டு இந்த உடலையும் மனசையும் நான் என்று அபிமானத்தினால நீ இந்த மாதிரி சுகத்துக்கத்துல சிக்கிக்கிட்டு இருக்கப்பா, அது நீ கிடையாது, நீ இந்த மனமோ இந்த உடலோ நீ கிடையாது, இதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய தோற்றம், நீ வந்து உண்மையிலேயே அந்த பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச பிறகு அந்த ஞானத்தினால அவன் தன்னுடைய சுயத்தில் நிக்க பழகிட்டானா போதும், மற்றபடி உடலுக்கு வருகின்ற பிராரப்தம் வந்து போகட்டும், அது நான் அல்லங்கிற தெளிவோட ஞானி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வான் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவனை தான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, முனையகா பரதர்சினகாங்குது. முனையகனா முனிவர்கள், அந்த முழுமையை உண்மையாக கண்ட ஞானிகள், அவர்கள் எப்பொழுதும் தன் நிலையை தான் உணர்ந்தவாறு சதா பிரம்ம நிஷ்டையில் இருப்பார்கள், அவர்கள் தான் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு இந்த ஸ்லோகம் புரிய வைக்கிறதுங்க. அப்ப நம்ம இங்க என்ன சாதகர்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் வந்து புற அறிவு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவது கிடையாது. வெளி புத்தகங்களை படிச்சு நம்ம பெரிய மேதாவிகளா மாறுறதுனால நமக்கு ஞானம் வந்துருமான்னா, அது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வைஸ் தான் ஞானம் வருமே தவிர ஆத்ம ஞானம் வராது. அப்ப நமக்கு உண்மையா நான் யார் என்று நம்முடைய சுய தேடுதலுக்கான விசாரத்துக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினால விவேகத்தினால விழித்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய உண்மைத்தன்மை நம்மால் உணரப்பட்டு நம்முடைய சுய இருப்பில் நம்ம எப்பொழுதும் நிற்க முடியும். அவன்தான் உண்மையில் பிரம்மத்தை உணர்ந்தவன், அவன் ஒரு நாளும் தன் நிலையை இழக்க மாட்டான். அவர்கள்தான் முனிவர்கள், பிரம்ம வித்து ஆக இருக்கிறார்கள். அவர்கள்தான் பரதர்சினாக, பரதர்சினகான அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிக உயர்ந்த நிலையை வர்ணிப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப மனம் இனி சிதறாத போது அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அல்ல, அவனே பிரம்மம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு பெயர் தான் ஜீவன் முக்தி, நிஷ்டை, அத்வைதத்தின் நிறைவு என்பதாக இந்த ஸ்லோகம் 65 நமக்கு புரிய வைக்குது. அடுத்தது 66. தர்ச நாதர்சனே ஹித்வா ஸ்வயம் கேவல ரூபதா எஸ் திஷ்டதி சாது பிரம்மன் பிரம்மண பிரம்மவித் ஸ்வயம். இந்த 66 என்ன சொல்லுதுன்னா, தர்சன அதர்சனே ஹித்வா அப்படின்னா பார்த்தல் மற்றும் பார்க்காமல் இருத்தல் ஆகிய இரண்டையும் விட்டு ஸ்வயம் தானாகவே கேவல ரூபத்தக தூய ஒரே ரூபமாக யார் நிலை பெறுகிறார்களோ அவர்களே பிரம்மம். அவன் பிரம்மத்தை அறிந்தவன் கூட அல்ல, அவனே பிரம்மம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அப்ப இங்க இடத்துல ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணிக்கணும். என்ன மாற்றம்? பிரம்மத்தை அறிந்தவன்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப ஒருத்தன் வந்து தன்னை பிராமணன் அப்படின்னு சொன்னான்னா அவன் யாரு? பிரம்மத்தை அறிந்தவன் அல்லது பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படின்னு பேரு. இப்ப பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்படிங்கிற அடிப்படையில பிராமணன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு உபயோகத்துல கொண்டு வரப்பட்டதாலும், ஆனா நிறைய பேர் வந்து பிரம்மத்தை உணர்ந்து பிராமணர்கள் ஆனார்களோ இல்லையோ, ஆனா பிறப்பால் நான் பிராமணன் என்ற அந்த மமதையில நிறைய பேர் பிராமணர்களா இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த பிராமணத்துவத்தை இங்க சாஸ்திரம் பேசல. சாஸ்திரம் பேசுறது வந்து படிக்கிற காலத்துல நீ பிரம்மத்தை உணர்ந்த ஒரு பிராமணன் என்பதனால அவனுக்கு பூநூல் அணிவிச்சு அவனுக்கு பிரம்ம வித்தையை கற்றுக் கொடுக்குது. அதுதான் பிரம்மத்தை உணர்வதற்கான பாதை. அதுக்குதான் காயத்ரி மந்திரா உபதேசம் கொடுக்கணும். ஏன்னா வேத மந்திரங்களை படிக்க வரணும், வேத பாடசாலையில சேர்ன உடனே அவனுக்கு வந்து பூணூல் அணிவிக்கப்பட்டு உன் நீ வந்து இன்றைய முதல் பிரம்மத்தை உணர்ந்தவனாகிறாய், நீ பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, நீ அந்த பிரம்மமாகவே மாறப்போகிறாய், ஆகவே உனக்கு நான் பிரம்ம வித்தையை கற்றுத்தருகிறேன், ஆகவே நீ இன்று முதல் பிராமணன் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிபிகேஷனை அந்த ஸ்கூல்ல அந்த குருகுலத்துல அந்த காலத்துல கொடுத்தாங்க. ஆனா அந்த மாதிரி படிச்சு தான் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் அப்படிங்கிறது நாளடைவுல மருவி பிறப்பினால் பிராமணன் அப்படிங்கிறது மாறி போச்சு இல்லையா, அந்த அகங்காரம் இருக்கிறவர்கள் கூட பிரம்மவித்தா மாற முடியாது. ஏன்னா இங்க சாஸ்திரம் என்ன புரிய வைக்குது, சாது பிரம்மஹா நான் பிரம்மவித், நான் பிரம்மவித்துங்கிறது பாருங்க. அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அல்ல, அவனே பிரம்மம் அப்படிங்கிறது. அப்ப பிரம்மம் அப்படின்னா அது என்ன? தன்னுடைய சுயம் அல்லவா? அதுல போய் நான் பிராமணன் சொல்றதுக்கு அங்க இரண்டாவது விஷயம் இல்லைங்க. ரெண்டாவதா ஒண்ணு விஷயம் இல்லை. நான் பார்த்தேன், நான் பார்க்கவில்லை அப்படிங்கிற அந்த இருமைகள் அங்க கிடையாது. நான் பிராமணன், நான் பிராமணன் இல்லை அப்படிங்கிற அந்த டுவாலிட்டி அங்க கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு தூய சைத்தன்யம் தான் இருக்கு. அப்ப யார் அந்த ஒரே தூய சைத்தன்யமாக நிலை பெறுகிறார்களோ அவர்கள் தான் அந்த பிரம்மம். ஆனால் அவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் அல்ல, சாட்சாத் அவர்களே பிரம்மம் என்று இங்க இந்த ஸ்லோகம் அந்த பிரம்மத்தின் நிலைப்பாட்டை நிரூபணம் செய்கிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா இங்க வித்யாரண்யர் அதையும் ஹைலைட் பண்றாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பிராமண அகங்காரத்தை இழக்காம இருக்காங்க இன்னும். அதாவது நான் பூணூல் போட்டா பிராமணங்கிற ஈகோ, அப்புறம் நான் வேதம் படிச்சுட்டா நான் பிராமணன் அப்படிங்கிற ஈகோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சில விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் வந்து அகங்காரத்தினால அவங்க அழிச்சுக்க போறாங்க, அவங்களே அவங்க அழிச்சுக்க போறாங்க. அவங்க ஒரு நாளும் பிரம்மமா மாற முடியாது. ஆனா பிரம்மமா மாறினவன் ஒரு நாளும் தன்னை பிராமணன் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நீ பிராமணன் என்று ஏன் சொல்லணும்? பிரம்மத்தை அறிந்தவனா நீ? கிடையாது. அல்லது நீ பிரம்மத்தை உணர்ந்தவனா நீ? கிடையாது. ஏன்? நீ ஏன் பிரம்மம்? தத்துவமசி மகா வாக்கியம். அப்ப நானே பிரம்மம் என்ற நிலையில் நிற்கணுமே தவிர நான் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன், நான் பிரம்மத்தை உணர்ந்த அறிந்த பிராமணன் அப்படின்னு சொல்லி பிராமணன் சொல்லிட்டு சுத்தக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த பாயிண்ட்டையும் இந்த இடத்துல நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அஜ்ஞானம். அதனால இங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவை கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப முன்னாடி ஸ்லோகத்துல பிரம்மத்தை உணர்ந்தவன் அவன் பிரம்மம் அப்படின்னு கூறப்பட்டது. இப்போ இந்த ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக என்ன சொல்லுதுன்னா, பிரம்மத்தை நான் கண்டேன் என்ற எண்ணம் கூட இல்லாத நிலை, அல்லது பிரம்மமாக நான் ஆகிவிட்டேன் என்ற எண்ணம் கூட இல்லாத நிலை, நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்ற எண்ணம் கூட இல்லாத நிலை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னா, நான் கண்டேன், நான் உணர்ந்தேன் என்றால் கூட அங்கு இன்னும் இருமைகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை இங்க கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ இனிமேல் அந்த இருமை விஷயத்தை நம்ம இங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நானே பிரம்மம் அப்படிங்கிறது தன்னுடைய சுயம். நான் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் சொன்னா அது டுவாலிட்டி. அப்ப நம்ம டுவாலிட்டியில் இருக்கணுமா பிரம்மமா இருக்கணுமா? நம்ம பிரம்மமா தான் இருக்கணும். அங்க பிரம்மத்துக்கிட்ட போயிட்ட பிறகு அங்க பிராமணன்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாதுங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்டா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போவாங்க, கடந்து போவாங்க. ஆனா இதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதனாலதான் இங்க துவைதத்துல கொண்டு வந்து இங்க முடிக்கிறாரு. துவைதத்துல இந்த இடத்துல இந்த பாயிண்டை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த பிராமணன்கிற அந்த ஈகோ வந்து போறதே கிடையாது. அந்த ஈகோனாலேயே நிறைய பேர் பிரம்ம நிலைய உணராமையே இறந்து போறவங்க தான் நிறைய பேரை பார்க்குறோம். ஆனா அவங்க நல்ல வேதங்க படிச்சிருப்பாங்க, வேத பண்டிட்டுகளா இருப்பாங்க, பட் எல்லாம் யூஸ்லெஸ். காரணம் என்னன்னா அகங்காரம். அதாவது ஒருத்தன் பெரிய ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நான் பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு செத்து போனான்னா, அவன் செத்த பிறகு அவன் சயின்டிஸ்ட் டெக்னாலஜிலாம் அவன் கூட வருமா? இல்லை அவன் அடுத்த பிரிவில் வந்து அதே மாதிரி ராக்கெட் கண்டுபிடிக்க போறானா? ஒன்றுத்துக்கும் பயன்படாது. அந்த கல்வி வந்து அந்த பிறவியில தான் பயன்படும், அடுத்த பிறவிக்கு அந்த கல்வி பயன்படாது. அது மாதிரி இந்த பிறவிலையும் தன்னை உணர்ந்தா உணராம, நான் பிராமணன், நான் பெரிய பண்டிதன், நான் பெரிய பாண்டித்யம் தெரிந்தவன் ஒரு ஹீகோவில் மண்டையை போட்டான், இறந்து போயிட்டான்னா அவன் மறுபிறவியிலையும் அதெல்லாம் அந்த நிலைக்கு வர முடியாது, கீழ்நிலைக்கு போயிடுவான். அப்ப இதான் இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க இப்ப நான் பிரம்மம் அப்படிங்கிறது தர்சனம் மற்றும் அதர்சனம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இங்க கையாள்றாரு. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தர்சனா தர்சனே ஹித்வா ஸ்வயம் கேவல ரூபத்தகாங்கிறாரு. தர்சனா தர்சனேனா தர்சனம் அதர்சனம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தர்சனம்னா என்ன? பார்த்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை. தர்சனம் அதை தரிசித்தேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்ப நான் பார்த்தேன், நான் அனுபவித்தேன், எனக்கு சமாதி ஏற்பட்டது, நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு என்ன வார்த்தைகளை நீங்க கையாண்டாலும் அது வந்து ஒரு டுவாலிட்டி. அப்ப இந்த எண்ணம் இங்கே தேவையில்லை. அதர்சனம் அப்படின்னா நான் இன்னும் காணவில்லை, எனக்கு இன்னும் அனுபவம் வரவில்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட். அப்ப இங்க பார்த்து விட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் இன்னும் பார்க்கவில்லை என்றும் சொல்லக்கூடாது. இந்த இரண்டுமே மனதின் நிலைகள், இந்த இரண்டுமே மனதின் பிரச்சனைகள். அப்ப இந்த நிலை தான் இங்க டுவாலிட்டி. இதை புரிஞ்சுக்கணும்ட்டு அந்த உரிமைகளை இங்க துவைத விவேகத்துல நிறைவு செய்யறாரு. இப்ப நம்ம துவைத விவேகத்தை முடிக்க போறோம். இப்ப துவைத விவேகத்தை முடிக்கும் போது இந்த ஸ்லோகம் வந்து உரிமைகள் எங்க இருக்குங்கிறத எடுத்து கொடுக்குறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உரிமைகள் என்பது மனதின் இருவேறுபட்ட நிலைகள். துவைதம் என்றால் உரிமைகள். அந்த உரிமைகள் எங்க இருக்குது? மனசுலதான் இருக்கு. அந்த மனதின் இருவேறு நிலைகளை இங்கு நிரூபணம் செய்கிறார். அது உறவுகளில் இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கும், ஜாதிகள் இருக்கும், இதுல எதையாவது ஒன்னு பிடிச்சிக்கும். அதுல போய் எதுலையுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டு விட்டு தன்னுடைய சுயத்திலே நான் பிரம்மம் என்று நிலை பெறுபவன் தான் இங்கு உண்மையான பிரம்மம். மற்றவெல்லாம் தன்னை பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அவ்வளவுதான். நான் பிராமணன் பிராமணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் பிராமணன் பிராமணன்னா என்னப்பான்னு கேட்டோம்னா, நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டேன், நான் பிரம்மத்தை உணர்ந்து கொண்டேன்னு சொல்றான். ஓ, நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, பிரம்மத்தை உணர்ந்துகிட்டியா அப்படின்னு நமக்கு திருப்பி கேள்வி கேட்டு, அப்ப நீ இன்னும் இருமைகள் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர்கள் எல்லாம் இன்னும் அந்த இருமை நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கு இந்த நிலை புரியாது, உணர முடியாது அப்படிங்கிறத சுட்டி காட்டி, இங்கு நான் கண்டேனுங்கிறது ஒண்ணும் இல்லை, நான் காணவில்லை என்றும் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்கு காண்பவனும் இல்லை, காணப்படுவதும் இல்லை. ஏனென்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே, ஒரே சைத்தன்யம் மட்டுமே. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மீண்டும் ஸ்லோகத்தை படிக்கிறேன். தர்சனா தர்சனே ஹித்வா ஸ்வயம் கேவல ரூபத்தகா. கேவல ரூபத்தகான்னா என்ன? ஒன்றே ஒன்று மட்டும்தான். கேவலம்னா தனித்த, ஒன்றே ஒன்றுதான். ரூபத்தகா, அந்த ரூபத்திலே ஒரே ஒரு ரூபம் இருக்கு, அதுதான் பிரம்மம். அது வந்து எப்படி ஒரு பிரக்ஞை, அது ஒரு உணர்வு. அப்ப தான் அந்த உணர்வு, நான் அந்த இருப்பு, நான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற நிலையில நிக்கிறவன் தான் உண்மையான பிரம்மம். அதை சொல்றாரு. அப்ப இங்க இரண்டாவதாக ஒன்றும் இல்லை. அப்ப அது எண்ணங்களும் இங்கு கிடையாது, அனுபவிப்பவனும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. அப்ப எல்லாம் மனதினுடைய இருமைகள். அப்ப இங்க கடலில் அலைகள் இருக்கிறது என்று ஒன்று சொன்னா, நான் கடலை பார்த்தேன் அப்படின்னா அது எப்படி அங்க இருமைகள் வந்துடுது இல்லையா? அதனால உண்மையில் கடல் மட்டும்தான் இருக்கிறது, அங்க கடல் அலை வருகிறதுங்கிறது கூட தேவையில்லை. அது கடலே, அலை என்ற தனித்தன்மையை விட்டுவிட்டால் நான் கடலை பார்த்தேன் என்று சொல்ல முடியாது. அதுபோல இங்கு அலைகள் இல்லை, கடல் இல்லை என்று புரிந்து கொண்டு நானே பிரம்மம் என்று சுயத்தில் நிற்பாயாக என்று இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். இதை பகவான் ஆதிசங்கரர் பல இடங்கள்ல சுட்டி காட்டுறார். அவர் தான் நாதா ஞானா நேயா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவார். அறிபவன், அறிவு, அறியப்படுவது என்ற மூன்றும் உண்மையில் மித்தியை என்று உணர வேண்டும் என்று இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவையெல்லாம் மனம் இருக்கின்ற வரை, மனம் அமைதியான பின்புதான் இதெல்லாம் புரியும். மனம் இருக்கின்ற வரைக்கும் அந்த நியாயம் ஞாதா நேயா எல்லாமே இருக்கும். ஆனா எப்ப மனசு வந்து தன்னுடைய சுயத்தை உணர்ந்து விடுகிறதோ அப்ப மனசு அங்க இல்லை. அங்க என்ன இருக்கு? அறிவு மாத்திரமே இருக்கு, பிரம்மம் மாத்திரமே இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுதான் இங்க நம்ம அடைய வேண்டிய உண்மையான நிலை என்று இந்த துவைத விவேகத்துல நம்முடைய இருப்பை நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு உபமானம் சொல்றாரு. எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து கனவுல ஒரு உலகை பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்புறம் விழித்துக் கொள்கிறான். விழித்த பிறகு அந்த கனவை நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறேனா? பார்க்கவில்லை. அப்ப என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்? அவன் வேறு ஒரு நிலைக்கு வந்து விட்டான். அதுபோல நான் பிரம்மத்தை கண்டேன் அப்படின்னு ஒன்னு சொல்றதும், நான் இன்னும் காணவில்லை என்று சொல்வதையும் தாண்டி, நானே பிரம்மம் என்ற தன்னுடைய சுய இருப்பிலே நாம் இருப்பது மட்டும்தான் இங்கு நாம் அடைய வேண்டிய உண்மையான நிலை என்று புரிய வைக்கிறார். அப்ப இதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த நிலை இங்கு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து சாதகனுக்கு தருகின்ற மிகப்பெரிய திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் அந்த பிரம்ம அனுபவம் வரவில்லை, நான் எப்போதுதான் பிரம்மத்தை பார்ப்பேனோ தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? ஏனென்றால் அவர்கள் வந்து பிரம்மத்தை தனக்கு வேறாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடும் பொருள் எதுவோ அது நானே என்று தன்னை உணராமல், தனக்கு வேறாக ஏதோ பிரம்மம் இருக்கிறது, நான் அதை பார்க்கப் போகிறேன், நான் அதை அடையப் போகிறேன், நான் அதை அனுபவிக்கப் போகிறேன் என்பதாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்றும் நடக்காது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஸ்லோகத்துல அதை நிரூபணமும் செய்கிறாரு. அப்ப அது நடக்காது. பார்க்க வேண்டிய பொருள் ஒன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் எதை தேடுகின்றாயோ, எதை பார்க்க விரும்புகின்றாயோ அதுவே நீ, தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை வேதம் சொல்லுது அப்படிங்கறத இங்க சொல்றாரு. இது அடுத்தது இன்னும் கொஞ்சம் பலமா பேச போறாரு. அடுத்தது மகா வாக்கியம் தான் வரப்போறாரு. அது மகா வாக்கிய விவேகம்னு அடுத்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அப்ப அதனால எப்போ ஒருத்தன் தன்னுடைய நிலையை உணர்ந்து தானே பிரம்மம் என்று தன்னுடைய இருப்பில நின்று விடுகிறானோ, அவனிடத்திலே தேடல் நின்று விடுகிறது. முயற்சி இல்லை, எந்த முயற்சியும் இல்லை, அவன் மனம் அமைதியாகி விடுகிறது. அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறது. இந்த ஸ்லோகம் வந்து அத்வைதத்தின் மிக உயர்ந்த உபதேசத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். ஆக பிரம்மத்தை நான் கண்டேன் என்பதையும் தாண்டி, நான் என்ற அகங்காரம் இல்லாமல் தூய சைத்தன்யமாக நிலை பெற வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல 66வது ஸ்லோகத்துல நிரூபணம் செய்து விட்டார். இப்ப அடுத்தது 67ஓட நம்ம முடிக்க போறோம். 67வது ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். ஜீவன் முக்தே பரா காஸ்டா ஜீவத்வைத விவர்ஜனாத் லப்யதே அசாவத்தோ அத்ரேத மீச்சத்து வைதாத் விவேசிதம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஜீவன் முக்தியே பராகாஷ்டா, ஜீவன் முக்தியின் மிக உயர்ந்த உச்ச நிலை என்ன அப்படின்னா, ஜீவத்வைத விவர்ஜனாத். ஜீவத்வைத விவர்ஜனாத்னா ஜீவனால் உருவாக்கப்படும் துவைதம் நீங்குவதாலே லப்யதே அடையப்படுகிறது. என்ன? இங்கு ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட துவைதத்திலிருந்து வேறுபடுத்தி தன்னுடைய உண்மை சுயம் அறியப்படுகிறது, உணரப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது ஜீவன் முக்தி தான் வந்து மிக உயர்ந்த நிலை அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்ப ஜீவனால் உருவாக்கப்படுகின்ற துவைதம் முற்றிலும் நீங்கும் போதுதான் நமக்கு உண்மையான முக்தி கிடைக்குது. நம்ம முக்தின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு அடைய போறேன், கைலாஷ் போறேன் அல்லது வைகுண்டம் போக போற அப்படின்னு நம்ம எதையோ ஒன்று அடைய போறதா தான் முக்தியை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான முக்தி என்பது என்னன்னா, நம்முடைய உயர்ந்த நிலையை நாம் அனுபவமாக்குவது. அப்போ நம்ம உயர்ந்த நிலையை நம்ம அனுபவமாக்கணும்னா அங்கே இருமைகள் இல்லாத நிலை தான் நம்முடைய உண்மை நிலை. ஏகத்துவமான நம்முடைய ஏகாந்தத்துல நாம் இருப்பது தான் இங்கு உண்மை நிலை. அதுதான் ஜீவன் முக்தி. ஏன்னா ஜீவன் முக்தி என்றால் அங்கே இரண்டாவது பொருள் இல்லை, இருப்பது ஒன்றே, அதுவே நான், அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் நம்ம அடையணுங்கிறது இந்த துவைத விவேகத்துல புரிய வைக்கிறார். அதனால இங்க ஈஸ்வர சிருஷ்டி மற்றும் ஜீவ சிருஷ்டி ஆகிய இரண்டு வேறுபாடுகளும் நன்கு விளக்கப்பட்டு அதை புரிந்து கொண்ட பிறகு இந்த ஸ்லோகம் வந்து துவைத விவேகம் வந்து அந்த முழுமையான சாரத்தை நமக்கு இங்க எடுத்து கூறுகிறது. அது என்ன கூறுதுன்னா, ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னா இந்த உலகம், உடல், இயற்கை, பஞ்சபூதங்கள் எல்லாம் ஈஸ்வரனால் தோன்றியவைகளாக இருக்கலாம். ஆனால் இவைகள் இருந்தாலும் இங்க ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுது, அதுக்குள்ள போய் ஒரு தனியா தன்னை அபிமானம் பண்ணிக்கிட்டு இது எனக்கு வேண்டும், அவன் என்னை அவமதித்தான், நான் துன்பப்படுகிறேன், நான் சிறியவன், நான் பெரியவன் அப்படின்னு பல விஷயங்களை மன ரீதியாக தனித்த மனதிலே உருவாக்கி கொண்டு இந்த மன உலகம் வந்து பெருசாகி கொண்டே போகுது. அப்ப இது மாதிரி ஜீவனுடைய சிருஷ்டிக்கும் ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கும் காரணம் என்ன, இருமைகள் தான் காரணம். அப்ப இதுதான் நமக்கு இங்க ஜீவ சிருஷ்டியில என்ன பண்ணுதுன்னா ஆசை, கோபம், மனோராஜ்யம், பற்று, அகங்காரம் என்று நம்மை மேலும் பல சிக்கல்களை கொண்டு போய் மாட்ட வச்சிடுது. அப்ப இங்க இந்த ஜீவ துவைதத்தை நம்ம விட்டுடணும். அதாவது ஈஸ்வர சிருஷ்டி வந்து தவிர்க்க முடியாது. அது என்ன காரணம், உடல் இருக்கின்ற வரைக்கும் உலகம் தோன்றும். அதனால ஈஸ்வர சிருஷ்டியை நம்ம நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த ஈஸ்வர சிருஷ்டியில நான் தனித்த ஜீவன் என்பதை நாம் அபிமானத்தை விட்டுவிட்டா இந்த உலகம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பாடத்திட்டத்தினுடைய ஞானம் என்ன பண்ணுது, இந்த உலகம் வந்து தோற்றம்னு புரிஞ்சு போயிடுது. அதனால இந்த உலகம் நமக்கு பிரச்சனை பண்ணாது. பிரச்சனை எல்லாம் மனசுக்கு தானே, நான் அந்த மனமே அல்ல, நான் இந்த உடலே அல்ல, நான் அந்த தூய அறிவுன்னு நம்ம அந்த உண்மை நிலையில நிற்கும் போது விவகாரங்கள் நம்ம தாக்காது, அதில் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இங்க மனதினுடைய இருவேறு தன்மைகள் தான் இப்படி பாதிப்பை உண்டுபடுது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு மழை வருது, பயங்கரமான மழை படப்படன்னு பெய்யுது. ஒருத்தனுக்கு மழை வர்றது மகிழ்ச்சி கொடுக்குது, இன்னொருத்தனுக்கு மழை வர்றது துன்பத்தை கொடுக்குது. யாருக்கு துன்பம், யாருக்கு இன்பம்? விவசாயிக்கு மழை வந்தா இன்பம், ஆஹா மழை வருது, என்னுடைய பயிர்கள் எல்லாம் செழித்து பூத்து குலுங்க போகுதுன்னு அவன் சந்தோஷம் அடைகிறான். பஞ்சு வச்சிருக்கிறவன் ஐயோ மழை வருதே, பஞ்சு நினைஞ்சதுன்னா வீணா போயிடுமே அப்படின்னு அவன் கவலைப்படுறான். மழையை வந்து அவன் வெறுக்கிறான், இவன் மழையை விரும்புறான். அப்ப ஒரே மாதிரி மழையை இரண்டு பரிமாணங்கள்ல இரண்டு விதமான மனம் வந்து மாத்தி புரிஞ்சுக்குது இல்லையா. இதுக்கு பேர் தான் ஜீவ சிருஷ்டி. ஏன்னா ஜீவன் என்ன பண்றான்னா தனக்கு விருப்பமான விஷயத்தை சிருஷ்டி பயிர்த்தி கொண்டு அது அவனுக்கு சரி என்பது போல அவன் அபிமானித்து கொண்டு அதில் அவன் பயணிக்கிறான். ஆனா இப்படி நம்ம இருக்கிறது தான் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். ஏன்னா நம்ம சுகம் துக்கம் என்பது ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுக்குறது, இன்னொருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது, இன்னொருத்தனுக்கு துக்கத்தை கொடுப்பது ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுக்குது. அப்ப இதுதான் இந்த மழை உதாரணம். ஒருத்தனுக்கு மழை இன்பத்தை கொடுக்குது, ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்ப இது மாதிரி புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாரு. அதுதான் இங்க சொல்ல வராரு. பரா காஷ்டா அப்படின்னா ஜீவன் முக்தியின் உச்சம் என்ன அப்படின்னா, ஜீவன் முக்தினா வெறும் நான் பிரம்மம் என்று அறிந்து கொள்வது மட்டும் அல்ல, நான் அந்த பிரம்மமாக நிலை பெறுவது, மனம் வேறு எதையும் பற்றாமல் நிறைவடைவது, போதுமென்ற மனசு, அவ்வளவுதான், வேற எதையும் பிடிக்க கூடாது. அப்ப மனம் இனி உலகத்தை தனக்காக உருவாக்க முடியாது, உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் பற்று இல்லை, எதிர்ப்பு இல்லை, மனோராஜ்யம் இல்லை. ஆனால் உலகம் இருக்கலாம், உடல் இருக்கலாம், செயல்கள் நடக்கலாம், ஆனால் மனதிற்குள்ளே எந்த இருமைகளும் இல்லை. ஏன், அவனுக்கு தான் புரிஞ்சு போச்சு இல்லையா, நீங்க எல்லாம் தோற்றம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவன் எப்படி வாழ்வான், மீண்டும் அங்கேயேதான் வருவேன், திரைப்பட வருமானம் தான். அப்படிப்பட்டவன் எப்படி வாழ்வான்னா, அந்த திரைப்படத்துல திரையின் மீது ஓடுகின்ற படம் பல வார காட்சிகளை உண்டு பண்ணும். ஒரு போர்க்காட்சி வரும், ஒரு காதல் காட்சி வரும், ஒரு சோக காட்சி வரும், ஒரு சந்தோஷமான காட்சி வரும், எல்லாம் அந்த திரையின் மீது மாறி மாறி வரலாம். ஆனாலும் திரை அதனால் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதில்லை, கலக்கப்படுவதில்லை அல்லவா. அது போல இங்க ஈஸ்வர சிருஷ்டி தான் இந்த படம், இந்த சினிமா, இந்த யூனிவர்சல். ஆனா ஜீவ சிருஷ்டி என்பது அந்த படத்துல இருக்கிற கதாபாத்திரங்களுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு நான் அனுபவிக்கிறேன், நான் இதை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு துன்பம் வந்து விட்டது, நான் இன்பம் அடைந்து விட்டேன் என்று அந்த பற்றுதலின் காரணமாக அந்த திரையில் போய் பற்றி கொண்டதினால இந்த விவகாரத்துக்குள்ள சிக்கிக் கொள்கிறான். அப்ப இந்த பற்றை விட்டுவிட்டால் போதும், அங்கு எஞ்சி இருப்பது என்ன, திரை மட்டும் தானே, அதுதான் இங்கு உண்மையான இருப்பு என்று இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஓமானத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். இதையே நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதைதான் எங்க வித்யாரண்யர் வந்து மிகப்பெரிய ஒரு உபதேசமா நமக்கு புரிகிறார். ஏன்னா உலகத்தை நம்ம வந்து நீக்க வேண்டியது கிடையாது, உலகத்தை பற்றிய உன் மன உருவாக்கத்தை மட்டும் நீக்கி கொண்டால் போதும். ஏனெனில் பந்தம் வெளியே இல்லை, அது உன்னுடைய மனதில் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். அத பகவான் ஆதிசங்கரரும் தன்னுடைய நிலையில சொல்லும் போது, அவித்தியை என்ற அறியாமை நீங்கினால் உலகம் இருந்தாலும் அவருக்கு பந்தம் உண்டாகாது என்று ஞானியை பற்றி பெருமையாக பேசுகிறார். அப்ப இங்க பந்தம் என்பது ஜீவ சிருஷ்டி, முக்தி என்பது அதிலிருந்து விடுபடுவது, நிவர்த்தி. அப்ப இந்த தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இந்த ஒட்டுமொத்த துவைத விவேகத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து இந்த 67வது ஸ்லோகம் நம்ம எங்கு கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னா, உலகம் என்பது இரு வகை இருக்கு. ஒன்று வந்து ஜீவ சிருஷ்டி, இன்னொன்று வந்து ஈஸ்வர சிருஷ்டி. இப்ப ஜீவ சிருஷ்டி நீக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜீவ சிருஷ்டிங்கிறது நான் தனித்த மனிதன், நான் இப்படிப்பட்டவன், இன்னார் இன்ன ஜாதி, அப்புறம் இப்படிப்பட்ட சுயரங்கள், சுகத்தில் நான் இருக்கிறேன் என்று நம்மை நம்ம அபிமானிக்கின்ற விஷயங்கள் தான் ஜீவ சிருஷ்டி. அது நீக்கப்பட வேண்டும். அது இருக்கின்ற வரைக்கும் ஆசை, கோபம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற அனைத்தும் வந்துவிடும். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு மன அமைதி, மௌனம், நிஷ்டை கை கூடாது. ஆகவே ஜீவ சிருஷ்டியை நீக்கி விட்டுடும். அப்போ ஈஸ்வர சிருஷ்டி என்னங்க? ஈஸ்வர சிருஷ்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படத்தை பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நான், அவ்வளவுதான். இங்க உலகம் படம் ஓடுது, படத்துல சம்பவங்கள் நடக்குது, பல கதாபாத்திரங்கள் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் பண்றாங்க. இவர் வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்றாரு, அவர் கதாநாயகன் கேரக்டர் சூப்பரா பண்றாரு. அப்போ அந்த கதாநாயகனா நடிக்கிறவர் மகா சாமியாரா இருக்கலாம், இங்க ஒரு வில்லனா இருக்கிறவன் மிகப்பெரிய ரவுடியா இருக்கலாம், பட் போத் ஆர் கேரக்டர்ஸ் தான். அதுல போய் நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் மகாசாமின்ட்டு இவர் காலிலையும் போய் விழ வேண்டியதில்லை. அவர் வந்து பெரிய ரவுடி, அதனால அவனை விட்டு நான் ஒதுங்குறேன்ட்டு நீங்க ஒதுங்க வேண்டியதில்லை. ரெண்டு பேரையும் பாருங்க. ஆஹா, இவர் சூப்பரா சாமியார் வேஷத்தை அழகா செய்யறாரு, சூப்பர் அப்படின்னு பாராட்டுங்க. இவர் ரவுடியா வாரி ஊர்ல கொலை கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு இருக்காரா, சூப்பர் கேரக்டர் பண்றாரு, நல்லா தத்ரூபமா பண்றாருன்ட்டு அதையும் பாருங்க. இப்படி படம் பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டம் இல்லைங்கிறது இந்த துவைத விவேகத்துல புரிய வைக்கிறார். நானும் பல முறை இதெல்லாம் பல பாடங்கள் எடுக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் பல முறை சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு சளிப்பே தட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு சளிப்பே வந்துருச்சுங்க, என்னங்க ஒரே ஓமானத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. வேற எதைதான் சொல்லி புரிய வைக்கிறது நானு, அதனால எதைதான் சொல்லி ஆகணும். அப்ப நான் பிரம்மம் என்பதையும் தாண்டி இங்கு நம்ம பிரம்மமாகவே நிலை பெற வேண்டும் என்று இங்க இறுதி முடிவாக பார்க்கிறோம். அப்ப இங்க துவைத விவேகம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் என்னை துன்பப்படுத்துகிறது என்று ஜீவ சிருஷ்டியில நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையில் இந்த உலகம் என்பது மன கற்பனை தான், அதனால்தான் நமக்கு பந்தம் உண்டாகி விட்டது என்ற தெளிவு வந்த பிறகு நமக்கு இந்த உலகம் இருக்கட்டும், உடல் இருக்கட்டும், அந்த உடல் மூலமா மனசு எண்ணங்களை எழுப்பட்டும், விவகாரங்கள் நடக்கட்டும், ஆனால் உள்ளே எப்பொழுதும் அமைதி, மௌனம், அத்வைதம் மட்டும் இருந்தால் போதும் என்று இந்த துவைத விவேகம் நிறைவடைகிறது. அப்ப நாம் இன்றைக்கு துவைத விவேகத்தினுடைய 67 ஸ்லோகங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப இதுல ஒரு நல்ல தெளிவுக்கு கிளியர் பிக்சருக்கு வந்துருங்க. எந்த ஒரு அபிமானமும் மனசுல வச்சுக்க கூடாது. துவைத விவேகம்னா இருமைகள் அற்ற நிலையில நாம வந்து ஒருமைத்தன்மைக்கு மாற வேண்டும் என்றதுதான் இந்த விவேகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது விவேகம்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அறிவு நமக்கு வந்திருக்கணும் இந்த பாடத்தை படிச்சதுனால அப்படின்னா, இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமேங்கிற அறிவு வந்திருக்கணும். அந்த இருப்பு வேற எங்கேயோ இல்லை, அது நான் தான் அதுவா இருக்கிறேங்கிறது தெளிவாக்க வேண்டும். அந்த நிலையில நம்ம சதா நிற்கணும். அப்படி நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, மீண்டும் பிரம்மம், சிவம், அப்புறம் பெருமாள், அப்புறம் வந்து ஏதாவது கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்னு போய் மாட்டக்கூடாது. அறிவு மாத்திரமே இருக்கிறது. பிரம்மம்னா அதுக்கு பேர் அறிவு, பிரஜ்ஞை என்று பெயர், அவ்வளவுதான். அந்த பிரம்மம் தான் இருக்கு, அந்த அறிவு தான் இருக்கு. அது பிரகாசிக்கிறது இப்படி உலகமா விரியுது. அப்படி உலகமா விரியிறதும் தோற்றம் தான், உண்மை கிடையாது. அப்படி இல்லாத உலகத்துல இருக்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கூடுமான வரைக்கும் ஒதுக்கிக்கணும், அதை போய் பெருசு பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்து ஊதி பெருசாக்கி அதை மீண்டும் அதிலிருந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு போய் அப்படியே நிறைய பேர் போறாங்க இல்லையா, அதெல்லாம் அஜ்ஞானம், இருமைகள் என்று சாஸ்திரம் இங்க சுட்டி காட்டுது. அப்ப இங்க துவைத விவேகத்துல நாம அதை தான் முதல்ல செய்யணும். தேவையில்லாம சங்கடங்களை உருவாக்கக்கூடிய விசய சுகங்கள்ல பற்றாம, எதையுமே பெருசாக்க பார்க்காம, எல்லாம் தோற்றம்னு பார்க்க கத்துக்குங்க. படம் பார்க்குற மாதிரி வாழ்க்கையை பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பண்ணுங்க, மற்றவர்களுடைய ரோலை மாத்தாதீங்க. ஒருத்தர் வில்லனா அங்கே வந்திருக்கிறான்னா அவன் வில்லனா தான் நடிக்க வந்திருக்கிறான், அவனை போய் நீங்க கதாநாயகனா மாத்துறீங்கன்னா படம் ஓடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப நீங்க போய் அவனை கதாநாயகனா மாற்ற முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க வில்லனா மாறிடுவீங்க. அப்ப இங்க நீங்க வில்லனா மாறினா உங்க ரோல் மாறிடும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீங்க மாத்தி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவனை மாத்தி, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணும். அதனால உங்க ரோலை நீங்க செய்யுங்க, அவன் ரோலை அவன் பண்ணட்டும். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குற வேலையை அழகா முடிச்சுட்டு போகலாம். அதுதான் நம்ம இந்த பாடத்துல கத்துக்கிற மிகப்பெரிய ரகசியம். அதுதான் இங்க ஆத்ம ஞானம். அங்க ஆத்ம ஞானம்னா அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய இருப்பிலே சதா நாம நிற்பது என்று சொல்லி இன்றைய இந்த துவைத விவேகத்தை நிறைவு செய்கிறேன். அப்ப இது வரைக்கும் நம்ம பஞ்சதசையில மொத்தம் 4 அத்தியாயங்களை நிறைவு செய்து விட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மகா வாக்கிய விவேகம். மகா வாக்கிய விவேகம்ங்கிறது வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்கள். அதை வந்து வித்யாரண்யர் எப்படி எடுத்து நமக்கு புரிய வைக்க போறார், எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து சொல்லி எப்படிப்பட்ட அதுக்கு புரிதல் கொடுக்க போறாருங்கிறதெல்லாம் அடுத்த மகா வாக்கிய விவேகத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் பார்க்கும்போது நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இன்றைக்கு நான் இந்த துவைத விவேகத்தை நிறைவு செய்கிறேன். இன்றைய நிறைவு வகுப்பு, அந்த நிறைவு வகுப்புங்கிறதையும் போட்டுருங்க அந்த இதுல. இப்ப நம்ம டிசைனிங் எல்லாம் வந்து சரவணன்கிற ஐயா தான் பண்றாரு, இமேஜஸ் எல்லாம் யூடியூபுக்கு வர்றதெல்லாம். ஸோ அதில் வந்து ஐயா நிறைவு பகுதின்னு போட்டுருங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங்கே கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும், ஏற்கனவே வராமல் ஒரு வித்தியாசமாக வருது இல்லையா, அதெல்லாம் அவருடைய புரிதல்.
நன்றி ஐயா, நன்றி,
சந்தோஷம் ஐயா. அப்புறம் நம்ம இன்றைக்கு துவைத விவேகத்தை நிறைவு செஞ்சிருவோம். மகா வாக்கிய விவேகம் திங்கட்கிழமை தொடரலாம். இந்த இடையில யாரெல்லாம் சரியாக கேட்காம விட்டாங்களோ அவங்கெல்லாம் கேட்டுட்டு வரட்டும். அது எல்லாரும் வரமாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்க கேட்டு வருவாங்க. சிலர் வந்து என்னைக்கு இருந்தாலும் தொடர்ந்து வர முடியாது, அது அவங்களுடைய பிராரப்தம் இடம் கொடுக்காது, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு 4 நாள் டைம் கொடுக்குறோம், வேகமாக போகிறத குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு டைம் தரேன். அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை, நம்ம மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, ஓம் தத்சத்.